ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கு நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். இதற்கு கர்த்தர் கொடுத்த முதல் ஆசீர்வாதமே சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்பதுதான். இந்த நாட்களில் நாம் ஆளுகை செய்கிற ரகசியத்தை அறிய வேண்டும். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கற்றுக்கொள்ளுங்கள், சகலத்தையும் ஆளுங்கள். கர்த்தர் தானே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இந்த நாளிலும் கூட இந்த நவம்பர் மாதத்திற்கான வாக்குத்த செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:8. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:8.
மந்தையின் துருக்கமே,
மந்தையின் துருக்கமே,
சியோன் குமாரத்தின் அரணே,
சியோன் குமாரத்தின் அரணே,
முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும்,
முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும்,
ராஜரீகம்,
ராஜரீகம்
எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும்,
எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தையின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். இதில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்த பகுதி, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். தேவனாகிய கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அதாவது மந்தையின் துருக்கமே ஆரம்பிக்கிறார். சபைக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம், முந்தின ஆளுகையை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் அப்படிங்கிறார். முந்தின ஆளுகையை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். சபை ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்பட்டது. அதிலும் சாதாரணமான ஆளுகை அல்ல, முந்தின ஆளுகையை உங்களுக்கு நான் திரும்பவும் தருகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவ ஜனங்கள் என்றைக்குமே நாம் ஜெயிக்கிறவர்கள், சரியா சொல்ல போன ஆழ பிறந்தவர்கள். ஆமென். மறுபடியும் நம்ம என்றைக்கு பிறந்தோமோ அன்றைக்கே கர்த்தர் நம்மை ஆழ்வதற்காக நம்மை பிறக்க வைத்திருக்கிறார். இந்த முந்தின ஆளுகை என்பது என்ன? தேவனாகிய கர்த்தர் முதல் மனிதனான ஆராமையும் ஏவாளையும் உண்டாக்கின பின்பு அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் ஆசீர்வாதமே ஆளுகைதான். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:27-28. ஆதியாகமம் 1:27-28.
தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி, பூமியை நிரப்பி,
அதை
கீழ்படுத்தி, சமுத்திரத்தின் மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
வானத்திலே பறக்கிற பறவைகள், பூமியிலே நடமாடுகிறதான ஜீவ ஜந்துக்கள், சமுத்திரத்தில் இருக்கிறதான ஜீவராசிகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஆளுகையை கொடுத்தார். சகலத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். இன்றைக்கும் சபைக்கு கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். முந்தின ஆளுகை திரும்பவும் உங்களுக்கு வருங்கிறார். அந்த ஆளுகையை கர்த்தர் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். ஆனால் சில காலங்களிலேயே இவர்கள் அந்த ஆளுகையை இழந்து போனார்கள். தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த ஆளுகை, அவர்களுக்கு கொடுத்ததான அந்த உரிமை, அந்த அத்தாரிட்டி, சகலத்தையும் பிசாசினிடத்தில் அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். அப்படி இழந்து போனதான அந்த ஆளுகை ஆதாம் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் மனுஷனுடைய வாழ்க்கை தோல்வி தோல்வி தோல்வியிலேயே போய் முடிந்தது. வெற்றி பெறவே முடியல, ஏன்னா ஆளுகை கையை விட்டு போயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தாங்க. எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் புறப்படப்படின பொழுது ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் வெற்றி பெற்றவர்களாய் காணப்பட்டவர்கள் 2 பேர் மாத்திரம்தான். 20 லட்சம் பேர் புறப்பட்டவர்களில் 2 பேர் மாத்திரம்தான் தப்பி பிடிச்சாங்க, மீது எல்லாருமே தோற்று போய்விட்டார்கள். அதை நடத்தினதான மோசையை தோற்று போய்விட்டான், அந்த ஜனங்களை நடத்தி வந்ததான மோசையை தோற்று போனான், எல்லாரும் தோற்று போனாங்க. காரணம், அன்றைக்கு ஆளுகை தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. கர்த்தருக்கு ஆளுகை இருந்துச்சானால் தேவ ஜனங்களுக்கு அந்த ஆளுகை கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது மனுஷன் இழந்து போன ஆளுகையை மீண்டும் பிசாசனிடத்திலிருந்து பிடுங்கினார். பிடுங்கி அதை தம்முடைய சரீரமாயிருக்கிற சபைக்கு கர்த்தர் நம்மை கையிலே திருப்பி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆளுகை மறுபடியும் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எல்லாவற்றையும் ஆள தெரிய வேண்டும். சூழ்நிலைகளை ஆள வேண்டும், இயற்கை சூழ்நிலைகளை ஆள வேண்டும், நம்முடைய நமக்கு விரோதமாயிருக்கிற எல்லாவற்றையும் ஆள வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்க்கை நீங்க கவனிச்சு பாருங்க, அவர் ஆண்டு கொண்டிருந்தார். கடலிலே பிரயாணம் பண்ணுகிறார், கடல் கொந்தளிக்கிறது, இயற்கையை ஆண்டு கொண்டார், வியாதியை ஆண்டு கொண்டார், பிசாசை ஆண்டு கொண்டார், எல்லாத்திலையும் அவர் ஆளுகிற செய்தார். எந்த இடத்திலேயுமே அவர் தோற்று போகவில்லை. இயேசு கிறிஸ்து வியாதிகளை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், இப்படி பல காரியங்களை அவர் செய்தார். நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து எங்கேயாவது ஜெபம் பண்ணாரா? ஜெபம் பண்ணார்னா தனி ஜெபத்தை நான் கேட்கல, தனியா நிறைய ஜெபம் பண்ணார். யாராவது வியாதியா இருக்கும் பொழுது பிதாவே இந்த குஷ்டரோகியை சுகமாக்கும் பிதாவை கேட்டாரா? பிதாவே இந்த திமிர்வாதக்காரனை குணமாக்கி எழுப்பும் ஜெபம்னாரா? பிதாவே இவன் மறித்து போயிருக்கிறார் லாசரு, தயவாக அவனை ஊரோடு எழுப்பி வெளியில கொண்டு வந்து விடும் ஜெபம்னாரா? சொல்லுங்க. பிசாசை பிசாசு பிடிச்ச வந்து நிற்கிறான், பிதாவே இந்த பிசாசை தயவாய் துரத்தி விடும் ஜெபம்னாரா? இயேசுக்கு செங்கிமே ஜெபிக்கல, அவர் தனி ஜெபம் தான் செஞ்சாரே தவிர, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 4 சுவிசேஷத்தையும் கவனித்து பாருங்கள், அவர் தனி ஜெபம் மாத்திரம்தான் செய்தாரே தவிர மற்றபடி அவர் ஜெபிக்கவில்லை. தன் அதிகாரத்தை அவர் பயன்படுத்தினார், தன்னுடைய அதிகாரத்தை அவர் யூஸ் பண்ணார். அந்த அதிகாரம் வியாதிகளின் மேல் இருந்தது, அந்த அதிகாரம் பிசாசின் மேல் இருந்தது, அந்த அதிகாரம் இயற்கையின் மேல் இருந்தது, அவருடைய அதிகாரம் சூழ்நிலைகளின் மேல் இருந்தது, அவருடைய அதிகாரம் அவரை சுற்றிலும் அவருக்கு விரோதமாய் வந்த மனுஷனுக்கு விரோதமா மேலாக இருந்தது. அந்த அதிகாரத்தை அவர் யூஸ் பண்ணிட்டே இருந்தார். அதிகாரத்தை யூஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்திலும் ஜெயம் எடுத்தாரே தவிர எந்த இடத்திலையும் பிதாவே தயவு செய்து வந்து எனக்கு உதவி செய்யும் அவர் எங்குமே கேட்கல. கவனிச்சு பாருங்க, இது எங்கேயாவது நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கிறீங்களா? பைபிள்ல பைபிளை வாசிக்கிறோம், ஆனா இதை நோட்டீஸ் பண்றீங்களா? அப்ப நம்முடைய ஆண்டவருடைய பேட்டர்ன் வேற, நம்முடைய பேட்டர்ன் வேறையா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இது என்ன தெரிகிறது என்றால், கர்த்தர் நமக்காய் செய்திருக்கிற காரியத்தை, அந்த ரகசியத்தை இன்னும் சபை புரிந்து கொள்ளவில்லை, தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இது ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடித்து விட்டார்களோ, ஆனால் என்ன செய்தார், என்ன காரியத்தை நம் கையில கொடுத்திருக்கிறார் என்பது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. இன்னும் பழைய ஏற்பாட்டு ஜனங்களைப் போல தோல்வி தோல்வி தோல்வி, எல்லாவற்றிலேயும் தோல்வி, சிந்தனையிலே தோல்வி, பரிசுத்தமா சிந்திக்க முடியல, பார்வையிலே தோல்வி, பார்வையை சுத்தமா பார்க்க முடியல, எந்த காரியத்தை செய்கையிலே தோல்வி, எதிலுமே சரியா இருக்க முடியல, எல்லாத்திலையும் தோல்வி, ஜப வாழ்க்கையிலே தோல்வி, பரிசுத்த வாழ்க்கையிலே தோல்வி, சரீரத்திலே தோல்வி, எல்லாத்திலையும் குடும்ப சூழ்நிலைகளிலே தோல்வி, எல்லாம் தோல்வி 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 தோல்வி. காரணம் என்ன? இந்த தோல்விகளுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஆள தெரியவில்லை என்றது அர்த்தம். கர்த்தர் நம்மை தோல்விக்காக அழைக்கவில்லை, வெற்றிக்காக அழைச்சிருக்கிறார். ஆனால் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை தோல்வி அடைகிறான் என்றால் தன்னிடத்தில் இருக்கிற ஆளுகையை அவன் புரிந்து கொள்ள முடியவில்லை, தன்னிடத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் அவனுக்கு தெரியவில்லை, தன்னை எந்த பொசிஷன்ல கர்த்தர் வைத்திருக்கிறார் என்ற அறிவு இன்னும் அவர்களுக்கு வெளிப்படவில்லை. இதுதான் காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஜெயம் எடுக்கிறவர், அவர் ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் தோற்று போல, எந்த வியாதிக்கு முன்னால தோத்து போல, எந்த பிசாசுக்கு முன்னால தோத்து போல, எந்த இயற்கைக்கு முன்னால தோத்து போல, அவருக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ண வந்ததான ஜனங்களுக்கு முன்னால தோத்து போல, எங்கேயுமே அவர் தோத்து போகல. எல்லா இடத்திலையும் அவர் வெற்றி சிறந்து கொண்டு இருந்தாரே தவிர எந்த ஒரு சின்ன இடத்திலையும் இயேசு கிறிஸ்து தோற்று போகவில்லை. ஏன்? அவருக்குள்ள இருந்த அதிகாரம் அவரை வெற்றி சிறக்க பண்ணி கொண்டே இருந்தது. அப்போ அவருக்கு ஒரு வாழ்க்கை, நமக்கு ஒரு வாழ்க்கையா? கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வாழ்க்கை, நமக்கு ஒரு வாழ்க்கையா? கிடையவே கிடையாது. பிதாமாகிய தேவன் பட்சாபாதம் இல்லாதவர். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நியமித்தாரோ அதே வாழ்க்கையை தான் உங்களுக்கும் எனக்கு நியமித்திருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த யாருக்கும் கிடையாது, ஆனால் புதிய ஏற்பாட்டு கால சபைக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி வெற்றி சிறந்தாரோ அந்த வெற்றி நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி எல்லாவற்றையும் ஜெயித்தாரோ அதே செயல் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் மனுஷருக்கு முன்பாய் தோற்று போனவனை நிற்கக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே பிசாசுக்கு முன்னால தோற்று போனவனை நிற்கக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே பாவத்துக்கு முன்னால தோற்று போனவனாய் வெட்கத்தோடு நிற்கக்கூடாது. ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் ஜெயிச்சுட்டே இருக்கணும். நம்மை ஜெயிக்கத்தக்க சக்தி இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை ஜெயிக்கத்தக்க சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எதுவும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, எந்த காரியங்களும் நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய ஆண்டவர் ஜெயிக்கிறார், அவர் ஜெயித்தார், நம்மையும் ஜெயிக்க அதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது இந்த அதிகாரம் நமக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியல, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய ஆண்டவரை உலகத்தில் இருக்கிற ஒரு குருவை போல நினைச்சோம். சில நேரத்தில் உலகத்தில் ஒரு குரு இருக்கிறான், அவனுக்கு சிஷியன் இருக்கிறான். அந்த சிஷியனுக்கு அவன் எல்லா காரியத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது. அந்த சிஷியனுக்கு அவன் எந்த விஷயத்தையும் வளர விடுறது கிடையாது. அந்த சிஷியனுக்கு அவன் ரகசியத்தை அவன் கற்றுக் கொடுக்கிறது கிடையாது. ஏன்னா அவன் தனக்கு மேல போயிட போறானோ, தன்னோட வந்துட போனவனோ என்று வைக்கிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்னைக்குமே அப்படி ஒரு நிலைமையில் இருந்தது கிடையாது. அவர் தன்னை பின்பற்றி வந்த தன்னுடைய சீஷர்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் நிறைவாக ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கொடுத்திருந்திருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார். பாருங்க எப்படி அதிகாரம் டிரான்ஸ்பர் ஆகுது. பாருங்க பைபிள்ல இயேசு கிறிஸ்து எப்படி அதிகாரங்களை டிரான்ஸ்பர் பண்றார் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் முதலாவது வசனம்.
அப்பொழுது
அவர் தம்முடைய 12 சீஷர்களையும்
தம்மிடத்தில்
வரவழைத்து
அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும்
சகல நோய்களை நீக்கவும்
அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
பாத்தீங்களா? அப்படி இடத்துல இந்த 12 சீஷர்களை இயேசு கிறிஸ்து தெரிந்த உடனே தான் மட்டும்தான் பவர்ஃபுல்லா இருக்கணும், மற்றவங்க எல்லாம் சாதாரணமா இருக்கணும் வைக்கல, அந்த 12 பேருக்கும் இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறோம். முதல் செட்டு 12, அடுத்த செட்டு 70 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 17-18 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 17-18.
பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சத்தங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
இந்த 70 பேரை கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த 70 பேரை ஏற்படுத்திவிட்டு, இந்த 70 பேர் என்பதை முதல் இந்த 10 அதிகாரம் முதல் வசந்த வாசம் உங்களுக்கு தெரியும், வாசிப்போம்.
இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு எழுபது பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும்
இடங்களுக்கும்
அவர்களை தமக்கு முன்னே இரண்டு இரண்டு பேராக அனுப்பினார்.
பாருங்க, இப்பொழுது 35 பேட்ச், 70 பேரை செலக்ட் பண்ணார். முதலாவது 12 பேரை தெரிந்து கொண்டார், அவர்களை 6 பேட்சாக வைத்தார். 2 பேராய் 12 பேர். இப்ப இரண்டாவது பார்க்கும்பொழுது 70 பேரை நியமித்தார், அதை 35 பேட்சா பிரித்தார். இந்த 70 பேருக்கும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், இத சர்ப்பங்களையும் பிழைகளையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, எதுவுமே ஒன்றும் எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. சேலஞ்ச், எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. இந்த 70 பேருக்கு இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை டிரான்ஸ்பர் பண்ணார். அப்ப பாருங்க, 12 பேருக்கு அவர் எப்படி அதிகாரத்தை டிரான்ஸ்பர் பண்ணாரோ அதே போல இந்த 70 பேருக்கும் இயேசு கிறிஸ்து அப்படி அதிகாரத்தை டிரான்ஸ்பர் பண்ணார். இந்த 70 பேரும் போய் ஊழியத்தை செய்தார்கள். இவங்களுக்கு சொல்லும் பொழுது பாருங்க, ஒன்றும் உங்களுக்கு செயலப்படுத்த மாட்டாது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகள். சத்துருவோட சகல வல்லமன் என்ன? பிசாசுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். சரீரத்தில் வியாதி வருதா, பிசாசு காரணம். குடும்பத்தில் சண்டை வருதா, பிசாசு தான் காரணம். பரிசுத்த வாழ்க்கையில தூள்வி வருதா, பிசாசு தான் காரணம். ஜெபிக்க முடியாம தூக்கம் வருதா, பிசாசு தான் காரணம். பைபிள் வாசிக்கும் போது தூக்கம் வருதா, பிசாசு தான் காரணம். மெசேஜ் கேட்கும் போது தூக்கம் வருதா, பிசாசு காரணம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் பிசாசு நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன விஷயங்களில் போராடி கொண்டிருக்கிறார். ஆபீஸ்ல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, எங்கேயும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் மூல காரணம் பிசாசு. அப்ப இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற, சத்ருவின் சகல வல்லமைகளை அப்படின்னு அர்த்தம், எல்லா இடத்துல எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருகிறதோ, எங்கெல்லாம் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் கிரிய செய்கிறானோ, எங்கெல்லாம் உங்கள் சமாதானத்தை கெடுக்கிறானோ, எங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறானோ, எங்கெல்லாம் உங்களை வீழ்த்துவதற்கு அவன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறானோ, அந்தந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஜெயன்ற அவனை நீங்க மேற்கொள்ளுவீங்கன்ற, அவைகளை மேற்கொள்ள அதிகாரத்தை நான் வச்சுட்டு யூஸ் பண்ணுவேன்னு சொல்லுவ உங்களுக்கு கொடுத்துட்டேங்கிறார். ஆமென். கொடுத்தாச்சு, நீ யூஸ் பண்ணு, நீ யூஸ் பண்ணு. எந்த இடத்தில் உன் வாழ்க்கையில பிசாசு உனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறானோ, நான் கொடுத்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி நீயே ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். ஒவ்வொன்றுக்கு என்ன கூப்பிடாத, கொடுத்துட்டு அதிகாரம் கொடுத்துட்டு ஒவ்வொன்றுக்கு என்ன கூப்பிடாத, நீ ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். இப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது, நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க, வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்குது. இயேசு கர்த்தர் கொடுக்கிற மாதிரி அதிகாரம் யாருமே உலகத்தில் கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே லிமிட் தான் இல்லையா. அப்ப ஒரு அதிகாரம் இருக்குது. அப்ப அந்த அதிகாரத்தை நீங்க டெய்லி யூஸ் பண்றதுக்கு நீங்க ஒவ்வொன்றையும் போய் உங்க எம்டிட்ட கேட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க கவுண்டர்ல உட்கார்ந்துட்டு சேல்ஸ் பண்ற ஆளா இருந்தா, இன்னைக்கு அந்த கவுண்டர்ல டிராயர் கேஷ் இருக்கிற டிராயர் நான் திறக்கட்டுமா, டெய்லி போய் இந்த கேஷ் டிராயர் நான் திறக்கட்டுமா, இன்னைக்கு திறக்கட்டுமா, இன்னைக்கு டெய்லி கேட்க வேண்டியது கிடையாது. உங்களே சாவி கொடுத்தா நீங்க டெய்லி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு நாளும் அதுக்கு நீங்க ஒவ்வொன்றும் போய் கத்துறதை கேட்டுருக்க வேண்டியது கிடையாது. உங்கள் கையில என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அதை ஆட்டோமேட்டிக்கா நீங்க செயல்படுத்தி கொண்டிருக்க வேண்டியதுதான். இதை போய் ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன காரியத்தில் கத்துட்டு கேட்டுருக்க வேண்டியது கிடையாது. அப்ப இந்த உலகத்தில் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, அதுக்கே நம்ம மேல இருக்கிற மேல அதிகாரிகிட்ட போய் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கேட்க வேண்டியது கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா செய்யணும். அதுக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களுக்கு என்ன கேட்கலாம், நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு முழு அதிகாரத்தை எல்லா பிசாசின் கிரிகளின் மேலும் கொடுத்துட்டேன், நீ யூஸ் பண்ணு, நீ ஜெயிச்சு மேல வந்து சேருங்கிற, நீ யூஸ் பண்ணு, என் நாமத்திற்கு மகிமையை யூஸ் பண்ணு, பிசாசை மேற்கொள்ளதுக்கு யூஸ் பண்ணு, உன் வெற்றி வாழ்க்கைக்காக அதிகாரத்தை யூஸ் பண்ணு, உன் ஆசீர்வாதத்திற்காக அதிகாரத்தை யூஸ் பண்ணு, உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திற்கும் நீ அதிகாரத்தை யூஸ் பண்ணு, யூஸ் பண்ணி நீ ஜெயித்து விடு. அதுதான் கர்த்தர் சொல்றார், யூஸ் பண்ணு, யூஸ் பண்ணி நீ ஜெயிச்சிரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இது உலகத்தில் கொடுக்கப்படுகிறது போல ஒரு லிமிட்டேஷனோட கர்த்தர் கொடுக்கல, லிமிட்லெஸ்ஸா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் இருக்காருன்னா, ரோட்ல போற வண்டியை நிறுத்துறதுக்கும் அவங்க பிடிக்கிறதுக்கும் ஃபைன் போடுறதுக்கும் அதுதான் அவருக்கு அதிகாரம். ஒரு திருடனை பிடிச்ச ஒரு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு அதிகாரம் இருக்காது கிடையாது இல்லையா, கிடையாது. அப்ப ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு காரியம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் செய்ய முடியும், செய்ய முடியும், மற்ற காரியத்தை செய்ய முடியாது. அப்ப நம்முடைய ஆண்டவர் நமக்கு அப்படி செய்யல, நம்முடைய ஆண்டவர் நமக்கு சத்துருவின் சகல வல்லமையின் மேல் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். எல்லா செயலையும் நீ ஜெயிக்கணும், எல்லா செயலையும் நீ என்ன நாமத்துக்கு மகிமையா இருக்கணும், எல்லா காரியத்திலும் நீ ஜெயிக்கணும், பண விஷயத்தில் நீ ஜெயிக்கணும், பரிசுத்தத்தில் நீ ஜெயிக்கணும், ஜப வாழ்க்கையில ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், எல்லாவற்றிலையும் ஜெயிக்கணும். எங்கே நீ தோல்வி அடையக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை தோல்வி என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிச்சுட்டேதான் இருக்கணும். ஆமென். ஜெயிச்சுட்டேதான் இருக்கணும். தோல்வி என்பதற்கு இடமில்லை. அப்ப இன்னைக்கு ஏன் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படலைனாக்க, ஒன்று இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டது என்கிறதான சரியான நாலெட்ஜ் நமக்கு இல்லைன்றது ஒரு காரியம். இரண்டாவது, அந்த அதிகாரம் செயல்படுவதற்கு ஏற்ற ஒரு திறமை நமக்கு இல்லைன்றது காரியம். அதற்குரிய சில கிரயம், அந்த அதிகாரம் செலுத்துவதற்குரிய சில காரியம் நமக்கு இருக்கணும். அது இல்லாத அதிகாரம் செயல்படும். புதன்கிட்ட ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் இருக்காரு, அவர் அந்த அதிகாரத்தை யூஸ் பண்றாருனா, அவர் அந்த யூனிஃபார்ம் போட்டு போய் ரோட்ல நின்னா நாலு பேர் பார்த்து டிராபிக் கான்ஸ்டபிள் நிற்பான், பயப்படுவான். அவர் பாட்டுக்கு ஒரு டிஷர்ட் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போய் இப்படி இருந்தாருன்னா பயந்து போயிட்டே இருப்பான். அவருமே டிராபிக் கான்ஸ்டபிள் தான் இருப்பாரு. ஆனா அப்படி போய் நின்னா யாருக்கும் செய்ய அந்த அதிகாரத்தை அவர் யூஸ் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் நிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு காரியம் அவர் செய்ய வேண்டியது, அந்த யூனிஃபார்ம் போட்டு தான் நிக்கணும். அது அப்ப செய்ய வேண்டிய விஷயம். அப்ப அதே போல நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலும் அதிகாரம் நமக்கு வழங்கப்பட்டாலும் அதற்குரிய சில பிரயாசத்தை நம்ம கண்டிப்பா செஞ்சாதான் அதிகாரம் சரியாக செயல்படும். அப்ப அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதிகாரம் எப்படி கொடுக்கப்படுகிறது, யாருக்கு கொடுக்கப்படுகிறது, அது எப்படி செயல்படுகிறது என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் மறுபடியும் வாசிக்கலாம். 10:17 வாசிப்போம்.
பின்பு அந்த எழுபது பேரும்
சந்தோஷத்தோட திரும்பி வந்து
ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும்
எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள்.
அவர்களை அவர் நோக்கி,
போதும். இங்கே பார்க்கும் பொழுது இந்த 70 பேர் இயேசு கிறிஸ்து 70 பேரை ஏற்படுத்தினார். இந்த 70 பேரை இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அனுப்பினார். இந்த 70 பேரும் போய் பிரசங்கிச்சாங்க. இந்த 70 பேரும் போய் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வச்சாங்க. இந்த 70 பேரும் போகும்பொழுது பிசாசுகள் ஆடிச்சு அந்த பிசாசுகளை பார்த்து கட்டளை கொடுத்தாங்க. இந்த 70 பேரும் எல்லாத்திலையும் ஜெயிச்சுட்டாங்க. இது அவங்களுக்கே சர்ப்ரைஸா இருந்துச்சு. என்ன, நம்ம நேற்று வரைக்கும் நான் சாதாரணமா தானே இருந்தோம், ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளை அனுப்புறாரு, பார்த்தா என்னென்னமோ நடக்குது, அவங்களுக்கே புரியல. இந்த 70 பேருக்கு ஓவரஸ் புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல, அவங்களாலேயே நம்ப முடியல, அவங்க மூலமா நடக்கிற காரியத்தை அவங்களாலேயே புரிஞ்சுக்க முடியல. ஒரே சாத்திரியத்தோடு வந்து அவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்க சொல்லும் பொழுது இயேசு அப்படின்னா போதும், பிசாசுகளாம் கீழ்ப்பணிஞ்சு ஓடுது ஆண்டவரே, ஆச்சரியமா சொன்னாங்க. இப்படி சொன்ன பிறகு இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு அதுக்கு பிறகு சில காரியத்தை சொல்றாரு. இது ஃபர்ஸ்ட் ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு அப்புறம் அவங்களுக்கு காரியத்தை சொல்றாரு. வாசியா தொடர்ந்து வாசிப்போம்.
இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும்.
இதோ சர்ப்பங்களையும், 18 படிக்கிறோம்.
அவர்களை அவர் நோக்கி சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
கவனிங்க, அதிகாரம் இப்ப கொடுக்கிறாரு. அவங்க ஏற்கனவே போய் ஊழிய செஞ்சுட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டாங்க, பிசாசனம் தோத்திட்டோம், வியாதி சுகமாக்கிட்டோம் வந்து சொல்லிட்டாங்க. சொல்றாங்க, ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க. ரிப்போர்ட் கேட்டுட்டு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ சர்ப்பங்களை, இதோ சாத்தான் மின்னலை போல் விழுகிறதை நான் கண்டேன். அடுத்தது அதை கேட்ட பிறகு சொல்றேன், சாத்தான் மின்னலை போல் விழுகிறதை கண்டேன், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இப்ப கொடுக்கிறாரு. அப்ப இப்படி முன்னாள் பிசாசத்தை இப்ப அதிகாரம் கொடுக்கிறாரு. இவங்க ஏற்கனவே பிசாசு தொடர்த்திட்டு வந்து ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க. ரிப்போர்ட் கொடுத்த பிறகு இப்பொழுது அவங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாலேயே இவங்களுக்கு எப்படி பிசாசு தொடர்த்த முடிஞ்சது? அப்ப அது முன்னாடி கருதிட்டு வந்துதான் இப்போ கொடுத்தாங்க. ஆனா இப்பதான் அதிகாரம் கொடுக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கான ஒரு அதிகாரம் ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இது நெக்ஸ்ட் லெவல் கொடுக்கிறார். புரியுதுங்களா? சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. நெக்ஸ்ட் லெவல் என்னைக்கு சொல்றேன், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ இந்த இடத்துல செகண்ட் லெவலுக்கு அவனை ஏற்றார். இவனுடைய காரியத்தை பாருங்க, எப்படியும் உன்னால தொடர்ந்து முடிச்சது. அது நம்ம தெரியுமா? 21 வசனத்தை வாசிக்கலாம்.
அந்த வேளையில் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்பிடிக்கிறதற்காக,
ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்பிடிக்கிறதற்காக
நீங்கள் சந்தோஷப்படாமல், உங்கள் நாமங்கள், பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக, சந்தோஷப்படுங்கள் என்றார்.
சந்தோஷப்படுங்கள் என்றார். அப்ப இவங்களை ஏற்கனவே கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதுனால இவங்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு விட்டது. இப்ப இவங்க சொல்லுகிறாங்க, ஆண்டவரே, இப்படி நாமத்தினால பிசாசுகள் ஓடுகிறது, வியாதிகள் சுகமாகிறது. அப்ப இதுக்கு பிறகுதான் அதிகாரம் கொடுத்தாலும், இதுக்கு முன்னால் இது எப்படி செயல்பட்டது என்றால், இதற்கு முன்பதாக ஏற்கனவே கொண்டு இவங்க வாழ்க்கை நடந்திருக்கிறது. என்ன, இவர்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பரலோகத்திலே இவர்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதனாலே ஒரு பேசிக்கான அதிகாரம் இவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. அந்த அதிகாரத்தை வைத்து அவங்க ஏற்கனவே பிசாசுகளை துரத்தி வியாதிகளை சுகமாக்கி நல்ல ஊழியர் செஞ்சுட்டு வந்தாங்க. அதை வைத்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கர்த்தர் அவர்களை கொண்டு போறார். இப்ப இந்த அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ஃபர்ஸ்ட் காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ அவருடைய பெயர்கள் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஒரு மனுஷனுடைய பெயர் எப்பொழுது ஜீவ புஸ்தகத்தில் போகிறது என்றால், இந்த உலகத்தில் அவனுடைய பாவம் எப்பொழுது மன்னிக்கப்படுகிறதோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எப்பொழுது அவன் பாவம் கழுவப்படுகிறதோ, இந்த உலகத்தில் எப்பொழுது அவன் தேவ பிள்ளை என்கிற ஒரு ஸ்தானத்திற்குள் வருகிறானோ, அந்த நிமிஷத்தில் அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அவன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட உடனேயே பிசாசுகள் அவனை பார்த்து நடுங்க ஆரம்பிக்கிறது, பயப்படுகிறது. அவன் பிசாசுகள் அதன் பிறகு பயப்பட ஆரம்பிக்கிறது. பயப்பட ஆரம்பிச்சு அதுவே அவனுக்கு பேசிக்க ஒரு அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்து விட்டது. அதன் பிறகு கர்த்தர் அவனுக்கு மேல அடுத்த லெவலுக்கு கொண்டு போறார். எனவே நல்ல அந்த கொடுத்த அதிகாரத்தை வேஸ்ட் பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா. அதனால கர்த்தர் அவனுக்கு மேலும் சில காரியத்தை கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பிசாசுடைய சகல வல்லமையின் மேலும் அதிகாரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் பாவங்களுக்காய் மனஸ்தாபப்பட்டு, இயேசுவே என் பாவத்தை எனக்கு மன்னியும் என்று என்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய கரங்களில் சரண்டர் பண்ணீங்களோ, அந்த நிமிஷம் முதற்கொண்டு உங்களுக்கு கர்த்தர் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசு நீங்க ஜெயிச்சிட்டீங்க. பிசாசு உங்களை கண்டு நடுங்குகிறது, உங்களை பார்த்து பயப்படும், கண்டிப்பா பயப்படும். அது பயப்படும், ஆனால் அது பயப்படுகிறது என்பது நமக்கு தெரியறதில்லை. ஒரு பாம்பு படம் எடுக்குது இல்லையா, ஏன் படம் எடுக்குது தெரியுமா? அது பயந்து படம் எடுக்குது. புரியுதா? ஒண்ணு பாம்பு படம் எடுத்த ஜனம் என்ன செய்யறாங்க, இவங்க பயப்படுறாங்க, ஐயோ பாம்பு படம் எடுக்குதுன்றாங்க. அது ஏன் படம் எடுக்குது தெரியுமா? அது பயந்து படம் எடுக்குது. ஒரு பாம்பு இருக்கிறது என்றால் அது அந்த ஜனம் இருக்கிற ஒரு மனுஷன் ஏதாவது இருக்கா, ஒரு யாருமே இல்லை நினைச்சுங்க, படம் எடுக்காது. யாருமே இல்லாத இடத்துல பாம்பு படம் எடுக்காது, அது வாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கும். யாராவது இருக்கிறாங்க, தனக்கு ஆபத்து, ஏதோ ஒரு ஜந்து மூலமா, ஏதோ ஒரு மனுஷன் மூலமாய், ஏதோ ஒரு சூழ்நிலையில் தனக்கு ஆபத்து வருகிறது என்றால் தான் பாம்பு படம் எடுக்கும். பாம்பு எலியை பிடிச்சு சாப்பிடுது, அந்த எலிக்கு படம் எடுத்து ஆடுதா பாருங்க, இங்கே பாருங்க, டிஸ்கவரி சேனல் எங்கே போட்டு பாருங்க. ஒரு எலி ஒரு தினம் படம் எடுத்துட்டு ஆடிட்டு இருக்க மாட்டாது, அதை டக்குனு பிடிச்சு சாப்பிடதான் பார்க்குமே தவிர அதுக்குள்ள படம் எடுத்தாடாது. தன்னை விட பெரிய ஒரு ஜந்து வருகிறது என்றால், தன்னை விட ஒரு பெரிய ஒரு மனுஷன் வருகிறான், அந்த இடத்துல தனக்கு ஒரு ஆபத்து அந்த நபரால் ஏற்படும் என்று அது பயப்படும் பொழுதுதான் அந்த நபரை பயமுறுத்துவதற்கு அது படம் எடுக்கிறது. பயமுறுத்துவதற்கு அது செய்யுது. ஆக்சுவலா அதுதான் பயந்து இருக்குது. அது பயந்துட்டு நம்மளை பயமுறுத்துகிறதற்காக ஒரு டெக்னிக் ஹேண்டில் பண்ணுது. ஆனா ஜனங்க என்ன செய்யறாங்க, இது தன்னை பற்றி தன்னை பார்த்து அது பயந்து இருக்கிறது தெரியாம இவங்க பயந்து ஓடுறாங்க, அதுக்கு முன்னாடி இவங்க ஓடிடுறாங்க. இதேதான் இன்னைக்கு நடக்குது. பிசாசு நம்மை கண்டு பயந்து பல காரியங்களை செய்து அதை கண்டு என்ன செய்யல மனுஷன் பயந்து போயிடும். பயப்படக்கூடாது. என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் உங்கள் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பயப்படக்கூடாது. கர்த்தருடைய பெரிய கிருபையினால சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஏறக்குறைய 30 வருஷம் ஆக போது ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து இந்த காலங்களிலே நான் எத்தனை பிசாசத்தின் கணக்கே கிடையாது, பல ஆயிரங்களான பிசாசுகளை துரத்த கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துல நினைச்சு பார்த்த சில ஆச்சரியமா இருக்கும், பிசாசு எப்படி நம்மளை பார்த்து பயப்படுவானு, அப்படி நடுங்கும். இதுதான் இதுக்கு நான் பெரிய கிஃப்டட் பர்சன் சொல்ல வரல, கிடையவே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும், கிடையவே கிடையாது. கர்த்தர் கொடுத்த அதிகாரம் செயல்படுவதற்கான காரியங்களை நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். அந்த அதிகாரம் இருக்குது, அது எப்படி செயல்படுதுன்னு தெரியும், அவ்வளவுதான். நமக்கு அந்த காரியம் இருந்தால் பிசாசு பயந்துடும். சில இடத்துல பிசாசு பொறுத்து போகும், அது பெரிய அந்த இடத்துல ஒரு பிரபலமான ஒரு கோயில் சாந்ததா இருக்கும். என்ன சொன்னா யார் தெரியுமா, மதுரை மீனாட்சி வந்திருக்கிறேங்க, சொல்லும் பெரிய அதசலமா அந்த மாதிரி இடங்களும் அந்த இது சொல்லும். அப்படி சொல்லி என்ன நீ விரட்டிடுவியா, நீ நான் யார் தெரியுமாங்க, எதுக்கு தெரியுமா சொல்லுது, அது பயந்துருது, ஐயோ நம்மளை தத்துற போறான்ட்டு. அதனாலதான் தான் பேரை சொன்ன நம்ம பயந்துருவோம் நினைச்சுட்டா சொல்லி நீ அப்படி சொன்ன யாரும் போ அப்படின்னா போயிடும். சொன்ன ஐயோ ஐயோ இவ்வளவு பெருசா, நான் காணி வந்திருக்கிறேங்க, நான் காட்டேரி வந்திருக்கிறேன், ரத்த காட்டேரி வந்திருக்கிறேங்க. உண்மையிலே சொல்றேன், அப்படி வரமே போ அப்படின்னு ஒரே வார்த்தை. ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற மரியாதைகளுக்கு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கணும். அத வரும்போது நீ யாரா இருந்த போகலையே அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நம்ம அதை கண்டு பயந்தா அது உடனே ஆஹா நம்மளை கண்டு பயந்துட்டா, நம்ம பேரை கேட்ட அவன் பயந்துட்டான்னு அது இன்னும் நம்மளை மேலட்டும். என்னைக்குமே சொல்றேன், தெய்வ பிள்ளைகள் பயப்படக்கூடாது, பயப்படவே கூடாது. எத்தனையோ கேஸ் நான் பார்த்திருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்திலும் எந்த சத்துருவும் முன்னால் நிற்கிறது கர்த்தர் விட்டது கிடையாது. கர்த்தர் ஜெயிக்க வைக்கிறார். அதிகாரம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்ட அதிகாரம் நமக்கு இருக்கிறது. அது நீங்க புரிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் வரும்போது யூஸ் பண்ணி பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். புரியுதா, யூஸ் பண்ணாலும் சரி இல்லவே நமக்கு தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் காரியம், ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு அந்த அதிகாரம் வருது. எப்படி இருந்தால் பாருங்க, அதுக்கு இன்னொரு ஆதார வசனம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1:6.
நம்மிடத்தில் அன்பு கொண்டு,
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து,
தமது ரத்தத்தினாலே,
தமது ரத்தத்தினாலே
நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி,
நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி,
தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக,
நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக
நம்மை ராஜாக்களும்,
நம்மை ராஜாக்களும்
ஆசாரியர்களும் ஆக்கின,
ஆசாரியர்களும் ஆக்கின
அவருக்கு,
அவருக்கு
மகிமையும்,
மகிமையும்
வல்லமையும்,
வல்லமையும்
என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக,
என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. தமது ரத்தத்தினாலே நம்மை பாவங்களற கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்படும் பொழுது நீ யார மாறுறீங்க, ராஜாவா மாறுறீங்க. யாருக்கு முன்னால, பிதாவுக்கு முன்னால. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஒருவன் கழுவப்படுகிறது என்றால் என்ன, அதுதான் ரட்சிக்கப்படுகிற நேரம். புரியுது, உங்களுக்கு ரட்சிப்பு ரட்சிப்பு சொன்னா உங்களுக்கு புரியாது. இதைத்தான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் நம்ம எப்ப கழுவப்பட்டோமோ அதுதான் நம்ம ரட்சிக்கப்படுகிற நேரம். அந்த ரட்சிக்கப்படுகிற நேரத்திலேயே ஒரு சாதாரண மனிதன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ராஜாவாக்கப்படுகிறான், தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஆசாரியர் என்கிற ஒரு ஸ்தானத்திற்கு உயர்த்தப்படுகிறான். அப்ப ராஜான அதிகாரம் இல்லாமையா ராஜா சொல்லுங்க. கர்த்தர் ராஜான ராஜாதான். ஆளுகை சும்மா பேருக்கு நீ ஒரு ராஜா, டம்மி போஸ்ட் கிடையாது. நம்ம ஆண்டவர் கொடுக்கிறது இல்லையா, இந்தியாவில் இருக்கிற பிரசிடென்ட் மாதிரி எல்லாம் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் ராஜானா ராஜாதான், பவர் இருக்குது. பவர் இல்லாம நமக்கு போஸ்டிங் கர்த்தர் ஒருபோதும் கொடுக்கிறது கிடையாது. புரியுதா, வெறும் போஸ்டிங் கொடுத்து பவர் இல்லாம வைக்கிறது இல்ல. நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன போஸ்டிங் கொடுக்கிறாரோ அதற்குரிய பவர் கர்த்தர் ஃபுல்லா நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்க ராஜா. அப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே ராஜரீக ஆளுகை ஒரு தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையிலே செயல்பட தொடங்கி விடுகிறது. புரிந்து கொள்ளுங்கள் ஃபர்ஸ்ட் காரியம். இரண்டாவது, ஒரு பிசாசை மேற்கொள்வது எப்படி அந்த அதிகாரம் செயல்படுகிறது. வாசிக்கலாம். இன்னொரு அடுத்த காரியத்திற்கு மார்க்கு எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 25-28 வரைக்கும் வாசிக்கலாம். மார்க்கு முதல் அதிகாரம் 25-28 வரைக்கும் வாசிப்போம்.
அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார் உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து
மிகுந்த சத்தமிட்டு
அவனை விட்டு போய்விட்டது.
எல்லாரும் ஆச்சரியப்பட்டு
இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது. இவர் அதிகாரத்தோட
அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார்.
அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள்.
அது முதல்
அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று.
இது ஒரு ஜெப ஆலயம். அங்கே ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு மனுஷன் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த அசுத்தாவி பார்த்து சொல்லுகிறான், நீ பேசாமல் இவனை விட்டு போனார். சொன்ன உடனே அது மிகுந்த அலக்கழித்து சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. போன பிறகு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இது என்ன உபதேசம்? அசுத்தாவி பார்த்து போகிறாரு, உடனே இப்படி பயந்து அலறிக்கொண்டு ஓடுகிறதே, இது என்ன உபதேசம்? இந்த அதிகாரம் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம்? எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டதோடு மட்டுமல்ல, அவருடைய பெயர் அதிகமாய் பிரசித்தமாயிற்று. இன்னைக்கு சொல்லுகிறேன், அதிகாரத்தை யூஸ் பண்ணும்போது கர்த்தர் அதிகமா மகிமைப்படுகிறார். ஆமென். கர்த்தர் மகிமைப்படுறார். நம்ம அதிகாரத்தை யூஸ் பண்ணும்போது மகிமைப்படுறார். இந்த இடத்துல இந்த ஜெபாலயம், ஒரு ஜெபாலயத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த ஜெபாலயத்திற்குள் அந்த ஓய்வு நாளிலே ஒரு பிசாசு பிடித்தவன் வந்து கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அந்த பிசாசு பிடித்தவன் இவரை பார்த்த உடனே நடுங்குகிறது, அந்த பிசாசு அலறுகிறார். உடனே அவனை பேசாமல் போகும்படி சொன்னார். அந்த பிசாசு பேசாமல் அலறிக்கொண்டு ஓடி போச்சு. என்ன காரணம்? இந்த இடத்துல அதிகாரம் இவ்வளவு வல்லமையாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செயல்பட்டதற்கு என்ன ரீசன்? ஏன் இந்த பிசாசு இயேசு கிறிஸ்துவை பார்த்து பயந்துச்சு? தெரியணும், இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த பிசாசு பயந்ததற்கு காரணம் என்ன? 23-24 வசனங்களை வாசிக்க, முன்னால் இருக்கிற 2 வசனங்களை வாசிக்க உங்களுக்கு புரியும்.
அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன
எங்களை கெடுக்கவா வந்தீர்
உம்மை இன்னார் என்று அறிவேன்.
நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இந்த பிசாசு இயேசு கிறிஸ்துவை பார்த்து நடுங்கினதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்குள் இந்த பரிசுத்தம் தான் அந்த பிசாசு அலற வச்சிருச்சு. ஏன்னா இந்த ஆவிக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது அசுத்தாவி இல்லையா, அசுத்தாவி. அப்ப இந்த அசுத்த ஆவி பரிசுத்தத்தை பார்க்கும் பொழுது அலறுகிறது. அசுத்தத்துக்கு பரிசுத்தத்தை பார்த்தா பயம். இந்த விதத்தில் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை செலுத்துறதுக்கு முன்பதாகவே போன்னு சொல்றதுக்கு முன்னாலேயே அவரை பார்த்த உடனே பிசாசு வளர ஆரம்பிச்சிருச்சு. ரீசன் என்னன்னா, அவருக்குள் இந்த பரிசுத்தம் இந்த அசுத்தாவியை அலற வைத்து விட்டது. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் இந்த அதிகாரம் செயல்படுவதற்கு பரிசுத்தம் அவசியம். தேவனாகிய கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை எக்ஸிக்யூட் பண்ணுகிறதற்கு, செயல்பட வைப்பதற்கு பரிசுத்தம் அவசியம். அவர் கொடுக்கிற வல்லமை யூஸ் பண்றதுக்கு அவருடைய சுபாவம் நமக்கு வேணும். கர்த்தர் கொடுக்கிற வல்லமை மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன், அவருடைய சுபாவத்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன், இது சாத்தியம் கிடையாது. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த பிசாசு நடுங்குவதற்கான ரீசனை பரிசுத்தம் தான். அவருடைய பரிசுத்தத்தை பார்த்த உடனே அது நடுங்குச்சு. நடுங்கி சொல்லுகிறது, ஐயோ நசரேயனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்னன்னு சபனை அர்த்தம், இந்த அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லையே. அதோட அர்த்தம் தான், நான் அசுத்தம். அப்போ அசுத்தம் ஆவி உள்ள பல வகை இருக்கிறது. ஒவ்வொரு ஆவிகள் ஒவ்வொரு காரியத்தை செய்யும். பலவீனப்படுத்துகிற ஆவி வியாதியை கொண்டு வரும். அதுக்கு பரிசுத்தம் பிரச்சனை கிடையாது, அதுக்கு வந்து வியாதி தான் பிரச்சனை. அப்போ அது வியாதி தான் கொண்டு வரும். இந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவினா அசுத்த ஆவி. அசுத்த ஆவினா அந்த மனுஷனுக்குள் பாவத்தை பெருக பண்ணுகிற ஆவி. அப்ப இந்த உலகத்திலே மனுஷனுக்குள் பாவத்தை பெருக பண்ணுகிற ஆவிகள் இருக்கிறது. அப்ப அந்த ஆவிகள் எதை கண்டு பயப்படுகிறது? பரிசுத்தத்தை கண்டு பயப்படுகிறது. அப்ப இவனுக்குள் இந்த ஆவியுடைய காரியம் என்ன? அது அசுத்த ஆவி. அந்த ஆவி இவனுக்குள் பாவத்தை பெருக பண்ணுகிற ஒரு ஆவி. அந்த ஆவிக்கு இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்துக்கு மேல நிக்க முடியல. அவர் உள்ள நுழைஞ்ச உடனே பயந்துச்சு, அலறிச்சு, அலறிட்டு அவரை பார்த்து சொல்லுது, இயேசு ஐயோ நசையனாக இயேசு எங்களுக்கு உமக்கும் என்ன சம்பந்தம் இல்லையே, உண்மை இன்னார் என்று அறிவேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ தேவனுடைய பரிசுத்தர். உண்மையில சொல்லுகிறேன், பிசாசுகள் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான்னு மட்டுமல்ல, இன்னைக்கு அவன் எப்படி இருக்கிறான்றதை பார்க்குது. புரியுது அவனுக்கு, அதுக்கு தெரியும். பிசாசுகள் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, இன்னைக்கு அவன் எப்படி இருக்கிறான்னு பார்த்து. நான் எத்தனையோ காரியங்களை பார்த்துருக்கேன். நம்ம சர்ச் டெடிகேஷன் பண்ணும்போது என்னுடைய நண்பர் ஒரு பாஸ்டர் வந்திருந்தார், இல்லையா, அருள் ஒருத்தர் வந்திருந்தார் பண்ணிக்கரணையில். அவர் ஒரு நாள் அவருடைய சபையில ஒரு பெண்ணுக்கு பயங்கர பிசாசு பிடிச்சிருச்சு. அது பயங்கரமான ரத்தபலி பிடித்த அசுத்தாவி. அப்ப அந்த ஆவி அதுக்கு முந்தைய ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், தன்னுடைய 6 மாத ஆண் குழந்தைய அந்த பெண், அதை சொன்னாத பெரிய ஸ்டோரி ஆயிடும், அந்த ஷார்ட்ட சொல்றேன். 6 மாத தான் பெற்ற 6 மாத பெண் குழந்தையை வீட்டின் கதவை மூடி கத்தி எடுத்து ஒரே குத்த வைத்து குத்தி கிடிச்சிட்டான். அந்த ஆவி அவளை நிரப்பின உடனே அந்த ஆவி அவளுக்கு நிறைஞ்சு வந்துச்சு. கத்தி எடுத்து ஒரே குத்து வைத்து குடுத்தி கிடிச்சா வீட்டை கதவை மூடிக்கோ பகல் நேரத்தில். அப்படி இருக்கும்பொழுது பக்கத்து ஜனங்க பக்கத்து வீட்டில் இருந்தவங்களும் அது ஒரு காமௌண்ட் ஏதோ நடக்குன்னு சொல்லி ஓடி ஜன்னல் வழி எட்டி பார்த்துருக்கிறாங்க. இவ கையில கத்தியோடு இருக்கிறான், குழந்தையுடைய வயிற்று கிழிச்சு குடல்லாம் வெளியில வந்துருச்சு, உடம்பு குடல் வெளியில வந்துருச்சு. இவர் பார்த்து கேஷுவலா அதை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்போ எல்லாம் அலறி அடிச்சு கதவு திறக்கச்சுன்னா இவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாமல் அப்படியே அது வாட்டி இருக்கிறான். உடனே கதவு உடைச்சிட்டு ஜனங்க உள்ள வந்து குழந்தையை தூக்கிட்டு ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போனா, கத்தருடைய பெரிய கிருபையினாலே அது குடல் வெட்டுப்படல, அதனால மறுபடியும் குடலை உள்ளே வைத்து அந்த குழந்தைய உயிரை காப்பாத்திட்டாங்க, ஸ்டிச் பண்ணி காப்பாத்திட்டாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தனால அந்த பெண்ணை உடனே அந்த குழந்தைகளை தனியாக்கிட்டு அந்த பெண்ணை தனியாக்கி அந்த சர்ச்சில் வச்சு பூட்டிட்டாங்க. பூட்டிட்டு யாரும் பக்கத்தில் போக முடியாது, அவ்வளவு தூரம் ரத்த வழி பிடித்த ஒரு ஆவி. அப்போ அந்த ஆவி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னை ஜெபிக்கிறதுக்காக, என்ன அந்த ஆவி துரத்துறதுக்காக என்னை கூட்டிட்டு போனார். அவர் போகும்போது கார்ல போகும்போது பல ஊரை போயிட்டு இருக்கிறோம். போகும்போது என்கிட்ட சொன்னார், ஸ்டீஃபன், இது பயங்கரமான ஆவி, இந்த மாதிரி வந்து கத்தி எடுத்து அப்படி கிழிச்சிருச்சு குழந்தைய. போன வாரம் நான் ஒரு இன்னொரு ஊழிக்கார ஜெபிகள் கூட்டிட்டு போனேன், முட்டிச்சோர் அடி அவரை ஒடிய போயிட்டார் அவரு அப்படின்றார். போகும்போது போற அடியில தான் சொல்றாரு. சரி அங்க போனேன், போய் பார்க்கும்போது அதே மாதிரி சர்ச்சுக்குள்ள பூட்டி வச்சிருந்தாங்க, அந்த பெண்ணை பூட்டி வச்சிருந்தாங்க, திறந்து விடுங்க, அது யாரும் பயந்து ஃபுல்லா டோட்டல் லாக் பண்ணி வச்சுட்டாங்க சர்ச்சுக்குள்ள. அப்ப திறந்து விட சொன்னோட நான் உள்ள நுழைஞ்சேன், நடந்த சொல்றேன் கத்திரிக்க மகிமை, உள்ள நுழைஞ்ச உடனே எழுந்து ஓட ஆரம்பிக்குது. நல்ல காலை வச்சு எழுந்து ஓடுது, கட்டியெல்லாம் போக முடியும், இங்க போன அங்க ஓடுது, பக்கத்திலே அளவிட்டு ஓடுது. அப்புறம் அதை பைன் பண்ணி அந்த ஸ்பிரிட்டை துரத்துறது கிட்ட போனோம். அப்ப அது கத்துச்சு, என்ன சொல்லுச்சு தெரியுமா, போன வாரம் ஒரு திட்டு பையன் வந்தான், விட்ட ஒரு அடி அவனு அப்படின்னு. அது ஞாபகம் சொல்லுது, ஆனா இன்னைக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு அளவிச்சு. அப்புறம் வரட்டோன்ன ஓடி போச்சு அந்த பெண்ணுக்குள்ள அவ்வளவு பயங்கர ஒரு கொடூரமான ஒரு ஆவி. சொன்னதுன்னா பிசாசுகள் அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்குது. ஒரு நபரை மட்டும் இல்ல, அவன் ரசிக்கப்பட்டான்னு மட்டும் இல்ல, இன்னைக்கு அவன் பொசிஷன் என்னன்றதை கர்த்தர் பார்க்குது, பிசாசு பார்க்குது. அதனாலதான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த அதிகாரம் வல்லமை செயல்படுறதுக்கு ரீசன் அதுதான். அவர் ஒண்ணுமே சொல்லல, அவர் ஜஸ்ட் போய் ஜெயலலிதா நிக்கிறார், அவ்வளவுதான். நின்ன மாத்திரத்திலே அது காத்து அது அலறது. ஐயோ நசரேயனாகிய இயேசுவே எங்களுக்கு உமக்கும் என்ன இன்னார் என்று அறிவே, நீ தேவனுடைய பரிசுத்தர் அலறுச்சு. அதன் பிறகு அவர் சொல்றார், ஆஹா நம்மளை பரிசுத்தரை சொல்லிச்சு, இன்னொரு சொல்லி சொன்னாரா தன் புகழுது எனக்கு புகழ்ச்சி எல்லாம் பிதாவா கொடுப்பார், நீ ஒன்னு போட வேண்டிய அவசியம் இல்ல, பேசாம போனார். நமக்கு புகழ்ச்சி என்ன கத்திரிட்டது மட்டும்தான் வரணும், பிசாசு இருந்து வரக்கூடாது. ஆமீன். நீ நிறைய பேர் சொல்லுவாங்க பிசாசு நம்மளை பத்தி பெருசா சொல்லுவோம், சொல்லு 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 அப்படி இல்ல, நம்முடைய புகழ்ச்சி கத்திரிட்டோம்னா அவரோட பிசாசு இருந்து வரக்கூடாது. அதனால பேசாம போனார், என்னை பத்தி நீ ஒண்ணு பேச தேவையில்லை போ அப்படின்னு. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், பிசாசு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை மட்டுமல்ல அவன் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறானான்றதையும் பிசாசு பார்க்குது, அதை பார்த்து தான் பயப்படுது. வேதத்தில் கூட இருக்குது இல்லையா, ஒரு மந்திரவாதி அவனுடைய கூட்டமே சேர்ந்து அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்துட்டு பிசாசு தரத்தினால இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன் நீ ஆரம்பிச்சு அடிச்சு உதச்சு காயப்படுத்தி வெசலம் பிடிக்கிட்டு விடுச்சு பைபிள்லயே இருக்குது. அப்போ வேதத்தில் அந்த நாட்களே அது நடந்துச்சு, இந்த காலத்தில் நடக்கதான் செய்யுது. அப்ப பிசாசு ஒரு நபர் சும்மா இயேசு நாமத்தை சொல்லிட்டே போயிடாது, அந்த நாமத்தில் அதிகாரம் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டோம் நமக்கு அதிகாரம் கிடைக்கிறது, அந்த அதிகாரத்தை தந்த வைத்துக் கொள்வதற்கு நமக்கு பரிசுத்தம் அவசியம், இது நமக்கு முக்கியம். அப்பதான் அந்த அதிகாரம் ஃபங்க்ஷன் ஆகும், இல்லைன்னா ஃபங்க்ஷன் ஆகாது. இல்லைன்னா சில இடத்துல சில இடத்துல ஃபங்க்ஷன் ஆகும், சில இடத்துல ஃபங்க்ஷன் ஆகாது, ஃபெயிலியர் ஆகிடும், கவனமா இருக்கணும். அதனால வாழ்க்கை பரிசுத்தம் ரெண்டாவது முக்கியம். மூன்றாவது இன்னைக்கு இந்த செய்தியில் ஆறு காரியம் இருக்குது, நான் ஆறு சொல்ல போறதுல மூணு காரியத்தை பற்றி நீங்க சொல்லி அடுத்த மூணு காரியம் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ண போறேன். மூணாவது காரியம் வாசிக்கலாம் மறுபடியும், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயே 17வது அதிகாரம் 18-20 வரைக்கும் வாசிப்போம். மத்தேயு 17 அதிகாரம் 18-20 வரைக்கும்.
இயேசு பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள்.
அதற்கு இயேசு,
உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவரும் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்த இளைஞன் சுகமானான். சீஷர்கள் அதுக்கு முன்னால் அந்த பிசாசோடு ரொம்ப நேரம் போராடி பார்த்து ஒண்ணுமே நடக்கல. உடனே இயேசு கிறிஸ்துவ கேட்கிற ஆண்டவரே, ஏன் எங்க நாள் இதை தொடர்த்த முடியல? உடனே சொன்னார், உங்கள் அவிசுவாசத்தினாலதான். அவிசுவாசம், அதிகாரம் செயல்படுவதற்கு விசுவாசம் அவசியம். மூணாவது விசுவாசம், ஃபெய்த் இருக்கணும். விசுவாசம் இல்லாவிட்டால் அதிகாரம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதிகாரத்தை யூஸ் பண்றதுக்கு ஃபெய்த் வேணும். இந்த சீஷர்களுக்கு பிசாசு துரத்த முடியும், அதிகாரம் இருக்குது. ஏன்னா மத்தேயு 10 அதிகாரத்தில் இவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்ட போது நம்ம ஏற்கனவே வாசித்தோம், இந்த 12 பேரை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்களை பிசாசுகளை துரத்துகிறதுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த 10 அதிகாரத்தில் இவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சம்பவத்திலேயே ஊழியத்துக்கு அனுப்பும்பொழுது அதிகாரத்தை கொடுத்தார். ஆனா இந்த 17 அதிகாரத்தில் வரும் பொழுது இவங்களால அந்த பிசாசு துரத்த முடியாம நிற்கிறாங்க. ஏன்? அப்ப இடத்துல பார்க்கும்போது இவர்களுக்குள் ஆரம்பத்தில் அந்த விசுவாசம் இந்த சூழ்நிலையில் இல்லை, விசுவாசம் மங்கி போய்விட்டது. அதற்கு என்ன ரீசன் அப்படி சொல்லி கேட்ட, இந்த சம்பவத்தில் என்ன ரீசனா இருந்திருக்கணும் என்றால், இந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கூட்டிட்டு வரான், கூட்டிட்டு வந்தா அந்த பிசாசு அந்த பிள்ளைக்குள்ளிருந்து அலக்கழிக்கிறது. அப்ப இந்த பிசாசை குறித்து தகவல் சொல்லியிருப்பான். ஏன்னா இந்த பிசாசை குறித்து இதை நம்ம மார்க் 9 அதிகாரத்தில் படிக்க வேண்டாம், வீட்டில் போய் நிதானமா படிச்சுங்க. இந்த பிசாசு ஒரு மல்டி டேலண்டட் பிசாசு, இது இவனுக்குள்ள பிசாசு, இந்த வாலிபனுக்குள்ள பிசாசு. இவனை அநேக முறை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிச்சான், தற்கொலையின் ஆவி ஒண்ணு. இன்னொன்னு, இவன் கீழே விழுந்து வாயிலை நுரை தள்ளித்தான், பிட்ஸ் உண்டாக்குறது, பலவீனப்படுத்துகிற ஆவி. அங்க இயேசு கிறிஸ்து மார்க் 9 அதிகாரத்தில் பார்க்கும்போது, ஊமையும் செவிடுமான ஆவியினர் இவனை வந்து பேச முடியாதபடி, காது கேட்க முடியாதபடி, காதை அடைக்கிறதாவது செவிட்ட ஆவி இருந்துச்சு, ஊமைப்படுத்துகிற ஆவி இருந்துச்சு. அதான் சொல்றேன், மல்டி டேலண்ட். அப்ப இந்த மனுஷன், இந்த வாலிபனுக்குள்ளே பலவிதமான ஆவிகள், தற்கொலை தூண்டுகிற ஆவி, ஊமையாக்குகிற ஆவி, செவிடாக்குகிறதான ஆவி, இவனை பிட்ஸ்வி ஆதி உண்டாக்கி வைத்திருக்கிறதான ஆவி, இதெல்லாம் இருந்துச்சு. அப்ப இதை தகப்பன்ட்டு கேட்கும்போது அவன் சொல்றான், இது எவ்வளவு காலம் இருக்குதுன்னு கேட்கும்போது, சிறு வயது முதல் கொண்டே இருக்குது. சின்ன பையனா இருக்கும்போது இந்த விசாசம் உனக்குள்ள போயிருச்சு. அப்ப இந்த கதையெல்லாம், இந்த காரியத்தெல்லாம் இந்த சீஷன் கேட்டவனு யோசிச்சிருப்பாங்க, ஐயோ சின்ன வயசுல இருக்குதா. அப்ப இந்த பையனுக்கு வயசு என்ன, 18 வயசு. அப்ப 18 வருஷம் உனக்குள்ள பிசா, 18 வருஷத்து பிசாசா. அப்ப துரத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான். இது சமீபத்தில் வந்தா துரத்துறது, 18 வருஷம் இருக்குதான். நிறைய பேர் உன்னை தண்ணியில் தள்ளிடுச்சா, அப்போ நமக்கு கொஞ்சம் ரிஸ்க். நம்மளும் தள்ளிடுச்சுன்னா நம்ம துரத்த போறோம், நம்மளும் தள்ளியில் தள்ளிடுச்சுன்னு என்ன பண்றது. நிறைய பேர் அப்படி யோசிப்பாங்க, சொல்லுவாங்க, நான் பிசாசு துரத்த போனா எனக்கு வந்துருச்சு பிரச்சனை வந்துச்சுன்றாங்க. ஒருபோதும் வராது. என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் பிசாசு துரத்தினா என்னைக்குமே ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. நிறைய பேர் நிறைய ஊழிக்காரங்களை பயப்படுறாங்க, பிரதர் நாங்க போய் அவனுக்காக ஜெபிச்சா எனக்கு பிரச்சனை வந்துருச்சு போகுன்றாங்க. அதுதான் அவிசுவாசம். அதனால தான் வருது, வரவே வரக்கூடாது. நமக்கு எதுவும் வரக்கூடாது, ஒன்று கூட சேதப்படுத்த மாட்டாதுன்னு தான் வராது. அப்ப இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய பேருக்கு பயம், பிசாசு தரத்துக்கு பயம், ஏன் எது அங்கோ அது நம்மளை தாக்கிட போகுதுன்னு பயம். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், அவிசுவாசம். இவங்களுக்குள்ள அவிசுவாசம் இருந்த நிறத்து இருந்துச்சு. சீஷர்கள் இந்த வாலிபனுடைய கதையெல்லாம் கேட்டாங்க, எத்தனை விஷயத்து பிரச்சனை கேட்டாங்க, எல்லாத்தையும் கேட்டவனுடைய கொஞ்ச நன்றி இருந்த விசுவாசம் சுத்தமா போச்சு. போன உடனே ஐயோ இது பெரிய கேஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம தொடர முடியாது போல இருக்கு, இயேசு கிறிஸ்துனா கூப்பிடணும் போல இருக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அவனால தொடரவே முடியல. அதான் நடந்துச்சு. அப்போ என்னைக்குமே சொல்றேன், பிசாசை, பிசாசுக்கு மேல் அதிகாரம். நம்முடைய வாழ்க்கையில பிசாசுனா வெறும் பிசாசு தொடர்ந்து மட்டும் சொல்லல, உங்கள் வாழ்க்கையிலே போராடுகிற பிசாசுகளை மேற்கொள்ளுவதற்கும் சொல்றேன், உங்களுக்கு விசுவாசம் தேவை. உங்கள் குடும்ப சண்டையை மாற்றுவதற்கு, உங்கள் பண பிரச்சனையை நஷ்டப்படுத்துகிறதான பிசாசை மேற்கொள்வதற்கு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை கொண்டு வருகிற பிசாசு, சரீரத்தில் வியாதி மற்றும் தொழில நஷ்டம், இப்படி பலவிதமான பிரச்சனைகளை, உங்கள் நஷ்டம், உங்கள் வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிற காரியத்தை செய்கிற பிசாசுகள், இது எல்லாத்தையும் மேற்கொள்வது உங்களுக்கு விசுவாசம் வேணும். ஐயோ இவ்வளவு சூழ்நிலைக்கு இது எங்கிருந்து முடியும் நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களால் அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியாது. அதை கொண்டு வருகிற பிசாசை ஒருபோது உங்களால கேஷ்அவுட் பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்பொழுது விசுவாசம் அவசியம். விசுவாசம் இல்லாமல் பிசாசின் வல்லமைகளை, நம்ம வாழ்க்கையை சூழ்ந்திருக்க நம்முடைய கிரியைகளை மேற்கொள்ள முடியாது. தெளிவா சொல்லிட்டார், உங்கள் அவிசுவாசத்தினாலதான். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் படகு பிரயாணம் பண்ணுவார். வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் பாருங்க, 39-40 வசனங்களை வாசிங்க. மார்க் 4 அதிகாரம் 39-40 படிங்க.
அவர் எழுந்து
காற்றை அதட்டி
கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார்.
அப்பொழுது
காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார்.
இந்த இடத்துல கடல் கொந்தடித்துக் கொண்டிருக்கிறது, சுழல் காற்று படகை சுழற்றி அடிக்கிறது, அலைகள் மோதி அடிக்கிறது. இயேசு கிறிஸ்து நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். சீசர்கள் அவங்களாகவே இந்த சமுத்திரத்தை அடக்கட்டும் தான் அவர் பிரசவம் தூங்கினார், பற்பசவம் தூங்கினார். அதாவது தலகனை எடுத்துட்டு வந்து தூங்கினார். அப்ப நல்ல வேணும்னு பற்பசம் தூங்கினார். இவங்களே இந்த சூழ்நிலை ஹேண்டில் பண்ணட்டும் பார்த்தாரு, ஆனா இவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல. பார்த்தாங்க இவங்க இத்தனைக்கும் எல்லாருமே மீன்காரங்க தான், படகு ஓட்டுறதுன்னு தெரியும். மீனவர்கள் தொடர்ந்து படகு கடலே வாழ்ற ஆட்கள் இவங்க எல்லாரும். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சூழலை ஹேண்டில் பண்றதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. ஆனா இவங்க பாக்குறாங்க, இவங்களுக்கு கடலை பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, நிறைய நாலேஜ் இருக்குது, கொஞ்சம் நிறைய இருக்குது. அப்ப இவங்க கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை விட இவங்களுக்கு இருக்கிற நாலேஜ்ல ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கர்த்தர் கொடுத்த அதிகாரம் எல்லாத்துக்குமே ஏற்பட்டது, ஆனா இவங்க நாலேஜ் என்ன சொல்லுது, ஓ இவ்வளவு கடல் கொந்தளிச்சுன்னா, இவ்வளவு புயல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக படகு கவுந்துடும். ஏன் இது நாலேஜ் உங்களுக்கு சொல்லுது, உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கடல்ல இப்படி ஆயிடும். பயந்தாங்க, அலறினாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பா சாவு நிச்சயம் நம்ம முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு அதிகாரம் ஏற்கனவே இருந்தாலும் கூட தங்கள் அறிவிலே அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்த பொழுது பயமும் தீயிலும் வந்துச்சே தவிர இருந்த விசுவாசம் சுத்தமா போயிடுச்சு. புரியுதா? எனக்கு இங்க சொல்றேன், உடைய வாழ்க்கையில் அதிகாரத்தை நீங்க செயல்படுத்தணும், விசுவாசம் இருக்கணும். விசுவாசத்திற்கு தடைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவுபூர்வமாய் நீங்க சிந்திக்கிறதான் பிரச்சனை. அறிவுபூர்வமா நீங்க சிந்திச்சீங்கன்னா விசுவாசம் செயல்படாது. நிறைய பேர் அறிவுபூர்வமா சிந்திக்கிறோம், ஓ இது பெரிய பிரச்சனையாச்சு, இதெல்லாம் சால்வ் ஆகாது, இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாம் போகாது, இதுக்கு வேற எதாவது பண்ணணும், இது பெரிய பிரச்சனை, இதுக்கெல்லாம் சும்மா நம்ம இயேசு நாமத்துல போ சரியா, ஒன்றும் நடக்காது, இது கொஞ்சம் இதுக்கு வேற மாதிரி தான் பண்ணணும். யோசிக்கிறாங்க அறிவுபூர்வமாய். நான் சொல்றேன், கர்த்தருடைய அதிகாரம் செயல்படுவதற்கு அறிவை தள்ளி வச்சிடணும். அப்பதான் விசுவாசம் செயல்படும், அப்பதான் காரியம் நடக்கும். அப்ப இவங்க அறிவுபூர்வம் பார்த்தாங்க, இந்த கடல் அலை காற்று சுழல் காற்று அலைகள் இதை பார்த்து பயந்தாங்க. அவங்களால ஒண்ணு செய்ய முடியல, அளவத்தான் பிடிச்சது. இயேசு கிறிஸ்து எழுந்த உடனே சொன்னாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சுன்னு கேட்டார் இல்லையா, ஏன் விசுவாசம் இல்லை? அப்போ இந்த இடத்துல விசுவாசம் இல்லாதவர்களால் அதிகாரத்தை யூஸ் பண்ண முடியல. இயேசு கிறிஸ்து விசுவாசம் இருந்ததுனால அதிகாரத்தை யூஸ் பண்ணி சூழ்நிலை அடக்க முடிச்சது. புரியுதா? அப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிக்கிற சூழ்நிலைகளை அடக்குவதற்கு அதிகாரம் உங்களுக்கு இருக்குது, அதை யூஸ் பண்ணக்கூடிய விசுவாசம் இருக்குதா? அதான் கேள்வி. உங்கள் வாழ்க்கையில கொந்தளிக்கிற சூழ்நிலைகள், வேலை ஸ்தலத்தில் கொந்தளிக்கிற சூழ்நிலைகள், வீட்டில் கொந்தளிக்கிற சூழ்நிலைகள், உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற எத்தனையோ மோசமான காரியங்கள், சில விஷயங்கள் உங்களுக்கு பெருசா இருக்குது, இது எப்படி விடுறது, இது எப்படி செய்யறது, இது எப்படி நடக்கிறது, இது எப்படி முடிக்கிறது? நான் சொல்றேன், இது அறிவுபூர்வமா யோசிக்கிறீங்கன்னா உங்களால மேற்கொள்ளவே முடியாது. அறிவை தள்ளி வைத்து விட்டு உங்கள் அதிகாரத்தை யூஸ் பண்ணி அதற்கு விரோதமாய் பேசுங்க. அதே நேரத்தில் அந்த விஷயத்துல சொல்லும்போது சொல்றாரு, மத்தேயு 17 அதிகாரத்தில், இந்த பிசாசு மட்டும் இல்ல, நீ விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து தகுந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னாலும் அப்படியே நடக்கும் இல்லையா, நடக்கும். அப்படின்னு என்ன தெரியுது, விசுவாசம் அசைத்து விடும், எல்லாத்தையும் அசைத்து விடும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில் அதிகாரத்தை நீங்க செயல்படுத்துவதற்கு விசுவாசம் கண்டிப்பா தேவை. அதனால நீங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. தேவனுடைய அதிகாரம் எல்லா சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டது. ஆமென். கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் எல்லா சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டது. அது யூஸ் பண்ண எந்த சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்க முடியும், கண்டிப்பா மாற்றி அமைக்க முடியும். அப்ப இதில் 3வது காரியம் விசுவாசம். அதனால இன்றைக்கு நேரம் முடிஞ்சிருக்கிற காரணத்தினாலே இன்னைக்கு இந்த 3 காரியங்களை இதோட நிறுத்தி, இன்னும் அடுத்த 3 காரியங்களை அடுத்த வாரம் உங்களுக்கு செய்தி நான் தொடரப்போறேன். அதனால சரியான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் முதல்ல இந்த 3 பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ரட்சிப்புல சரியா இருக்கிறீங்களான்னு பாருங்க, உங்கள் பரிசுத்தத்தில் கரெக்டா இருக்கிறீங்களான்னு பாருங்க, உங்களுக்கு விசுவாசம் இருக்குதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 ரோஸ் வேணா, அந்த 3 முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வாரம் அடுத்த 3 காரியத்தை நாம் ஃபாலோ பண்ண போறோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆழ்வதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். சூழ்நிலைகளை ஆழ்வதற்காக, பிசாசின் சகல கிரியைகளை ஆழ்வதற்காக, இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாவற்றையும் ஆழ்வதற்காக, பாவத்தை ஆழ்வதற்காக, உங்கள் வாழ்க்கையை ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை ஆழ்வதற்காக கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் மகிமையானது, சகலத்தையும் மேற்கொள்வதற்கான அதிகாரம். இதோ சர்வங்களையும் தேள்களை மிதிக்கும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த அதிகாரம் என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்றையிலிருந்து நம்ம லைஃப்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை பாவங்களர கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் நம்மை ராஜாக்களாய் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படும் பொழுது இந்த அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறது. அடுத்தபடியாய் உங்கள் அதிகாரம் செயல்படுவதற்கு பரிசுத்தம் அவசியமாயிருக்கிறது. பரிசுத்தம் இருக்கும் பொழுது பிசாசு அலறுகிறது. மூன்றாவது, விசுவாசம் இருந்தால்தான் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு அதை ஜெயிக்க முடியும். விசுவாசம் இல்லாவிட்டால் அதிகாரம் இருந்தும் அதை அபியாசம் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசம் அதிகாரமும் சேர்ந்து இருந்துச்சு. சீஷர்கள்ட்ட வெறும் அதிகாரம் மட்டும்தான் இருந்துச்சு, விசுவாசம் இல்லை. அதனாலதான் அந்த கடல் கொந்தளிக்கும் பொழுது பயந்தாங்க. அந்த வாலிபனுடைய காரியத்தை கேட்டவுடனே பயந்து துரத்த முடியாமலே போயிடுச்சு அவங்களால. தேவ பிள்ளையே, இன்னைக்கு இந்த மூணு காரியத்தை பைங்க. உங்க ரட்சிப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க ரட்சிப்பிலே நீங்கள் உறுதியாய் நில்லுங்கள். உங்களை அர்ப்பணிப்பிலே சரியாருங்க. உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. மூன்றாவது, உங்கள் கர்த்தர் மேல் உங்களுக்கு ஆழமான ஒரு விசுவாசம் இருக்கும். அவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை குறித்து சந்தேகப்படக்கூடாது, விசுவாசிக்கணும். அப்பொழுது அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆண்டவர் எங்களை எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படி எங்கள் ஆண்டவர் எங்களை தெரிந்திருக்கிறீங்க. தேவன் சிலங்களாக இருக்கிற எங்களுக்கு ஒரு போதும் தோல்வி என்பது இல்லை. தோல்வி என்பது இல்லை அப்பா, தோல்வி இல்லை. நாங்கள் முற்றுமுடிய ஜெயிக்கும்படி எங்களை தெரிந்தெடுத்திருப்பதற்காக சூத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளுக்கு கேட்ட வார்த்தைகளுக்கு உடைய அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் ரட்சிப்பில் நிலைச்சிருக்கணும், பரிசுத்தத்தில் நான் கவனமா இருக்கணும். மூன்றாவது, நான் விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும்ப்பா. அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா. சூத்திரம். தகப்பனே, கேட்ட வார்த்தைகளை கை கொண்டு நடக்க ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் எங்களுக்கு விரோதமாய் சுற்றில் வருகிற எல்லா சத்துருக்களையும் ஜெயிக்கிறவர்களாய் எங்கள் ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி இருப்பதற்காக சூத்திரம். அந்த பலத்தை நாங்கள் எப்பொழுதும் அப்பியாசித்துக் கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த அதிகாரத்தை நாங்கள் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் உடையவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, நீங்க மகிமைப்படுங்க. சபை ஜெயித்துக் கொண்டே இருக்கட்டும். புதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி. அவர் செய்த சகல வகாரங்களும் மறவாதே, ஆமென்.